الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم دائما إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون
صدق الله العظيم சர்வ புகழும் புகழ்ச்சி இந்த உலகத்தை படைத்தாலும் என்று அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தாகட்டும். அந்த அல்லாஹுவின் உயரிய பேரை கூறிய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் இம் உயிரிலே மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் சாபியவுன்கள் சபவு சாபிகீன்கள் நல்லடியார்கள் முஸ்லீம்கள் மொஹ்மீன் அனைவரின் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனுடைய வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை உங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியே நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தப்புவாக ஏற்றி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் இறைவன் தபூ செஞ்சு கொள்வான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்திலே எங்களை முஸ்லீம்களாக ஆக்கியிருக்கிறான். உண்மையில் அது அல்லாஹ் எங்கள் மீது செய்த மிகப்பெரிய கிருப்பையாக இருக்கிறார். அதை விடவும் மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது முஸ்லீமாக பிரிய வேண்டும், முஸ்லீமாக அல்லாஹுவை சந்திக்க வேண்டும். அதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா பரிசுத்த அல்குர்ஆனிலே பல இடங்களில் எங்களுக்கு புத்திமதி சொல்லித் தருகிறான். இந்த இஸ்லாம் மார்க்கத்திலே முழுமையாக நுழைந்து கொள்ளும் எல்லா பரிசுத்த அல்குர்ஆனிலே எங்களுக்கு புத்திமதி சொல்லுகிறான். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று மனிதர்கள் அதிகமாக இபாதத் செய்கிறார்கள். மாஷா அல்லாஹ், இபாதத்திலே எந்த குறைவும் இல்லை. ஆனால் எவ்வளவு இபாதத்துகள் செய்தாலும் சில பாவங்கள் எங்களை விட்டு நீங்கியதாக இல்லை. ஒரு காலத்திலே நாங்கள் பார்த்தோம், அந்நிய மக்கள் சில தவறுகளை செய்வதை நாம் பார்த்தோம். சில தவறுகள் எமது நாட்டிலே இடம்பெறவில்லை, வேறு இடங்களில் இடம்பெறுவதை பத்திரிகை நூறாக பார்த்தோம். ஆனால் இன்று போதை வஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த பாவனை சிறியவர் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லோரையும் தொற்ற ஒரு தொற்று நோயாக இருக்கிறது. பாடசாலைகளை கூட விட்டு வைக்கவில்லை, கடை தெருக்களை கூட விட்டு வைக்கவில்லை. இப்படி அந்த அளவு அந்த பாவம் இன்றைய சமுதாயத்திலே மூழ்கி கொண்டு போகிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முந்தைய ஒரு காலம் இருந்தது சொல்லுவார்கள், பலர் என்னுடைய மகனுக்கு தொழுகையை பற்றி சொல்லுங்க, நோம்பு பற்றி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்று சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, என் மகன் புகைப்பிடிக்கிறான், என் மகன் போதைக்கு அடிமையாக இருக்கிறான், அதை பத்தி எச்சரிக்கை பண்ணுங்க அதற்கு சொல்லக்கூடிய காலகட்டத்துல நானும் நீங்களும் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே நாம் இந்த காலத்திலே எங்களை பாதுகாத்துக் கொள்வது, அல்லாஹுக்கு விருப்பமானவர்களாக அந்த உலகத்திலே வாழ்வது, அதனோடு விருப்பமான முறையிலே நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக நாம் நாளைய மறுமையிலே கை சேதப்படுவோம். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே ஒரு உண்மையை சொல்லி தருகிறார். எங்களுடைய ஆன்மா பரிசுத்தமாக இருந்தா நாங்கள் வெற்றி பெற்றவர்கள் என்பதையும், இந்த உள்ளம் கெட்டு போனா நாங்கள் மோசமானவர்கள் என்பதையும் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் அந்த நஃப்ஸின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறான், இந்த நஃப்ஸை அழகுபடுத்திய ரப்பின் மீது சத்தியமாக நல்லதையும் கெட்டதையும் அறிவித்துக் கொடுத்த அந்த ரப்பின் மீது சத்தியமாக யார் இந்த ஆன்மாவை பரிசுத்தமாக வைத்தாங்களோ, யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தமான முறையில் நடத்தினாங்களோ, நிச்சயமாக அந்த மக்கள் திறனாக வெற்றி பெற்று விட்டார்கள். யார் இந்த ஆன்மாவை பாவத்தில் குறைச்சிட்டாரோ, நல்லது குறைச்சி எடுக்கக்கூட வாழ்க்கையில இல்ல அப்படி இந்த உலகத்துல வாழ்ந்துட்டாரோ, நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை நாசமானது, அவர் கை சேதப்பட்டு விட்டார் என்ற விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல பல சத்தியங்களை சொல்லிவிட்டு உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, எனவே இந்த போதை வசதி சொல்லக்கூடிய பாவம் இருக்குது, இது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. இன்றைய இளைய சமுதாயங்கள் கிட்டத்தட்ட 14 வயது முதல் 20 வயது வரைக்கும் உள்ள மாணவர்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இந்த போதை வந்திருக்கு. அதிலும் கவலையான விஷயம் என்னென்றா கண்ணியமானவர்களே, இன்றைக்கு இலங்கை மட்டத்தில் பார்த்தா எங்களுடைய கல்வியில வீதாச்சாரம் மிகவும் குறைவாக இருக்குது, சிறைச்சாலையில வாழக்கூடிய வீதாச்சாரம் கூடுதலாக. இன்றைக்கு எங்களை முஸ்லீம்களும் அந்த பாவத்துல மூழ்கிட்டாங்க. கண்ணியமான அல்லாஹுவை நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா என்னை உங்களையும் பாதுகாக்கணும். சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இன்றைய வைத்தியர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம், யார் போதை வத்துக்கு அடிமையாகி 3 வருடங்கள் அந்த போதை வத்துல மூழ்கிறாரோ, அதற்கு பின்னால அவருக்கு இன்னொரு போதை பிடிக்கும், இன்னொரு வெறி பிடிக்கும். அதற்கு பின்னால அவருக்கு தன்னுடைய மகள் விளங்காது, தன்னுடைய தாய் விளங்காது, தன்னுடைய சாட்சி விளங்காது, தன்னுடைய கூட பிறந்த சகோதரி விளங்காது. அந்த அளவுக்கு அவர்களுடைய போக்கு இருக்கும், அவர்களுக்கு அந்த அளவு வெறி பிடிச்சிருக்கும் என்ற விஷயத்தை இன்றைய வைத்தியர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார். கனிமானவர்களே, அண்மையில நாங்கள் கொழும்புல ஒரு சம்பவத்தை பத்திரிகைகளை படித்தோம். சாதாரண ஒரு பிள்ளைய கெடுத்துட்டு செதத்தில், அதாவது சேருக்குள்ள புதைச்சிட்டு போன வரலாறு நாங்கள் படித்தோம். கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, பின்னால விசாரிக்கப்பட்டதுக்கு பின்னால என்ன காரணம் பார்த்தா, புகைத்தலுக்கு அடிமையானவர்கள், போதைவத்துக்கு அடிமையானவர்கள், அவர்களுக்கு என்ன செய்யறது வளங்கள்ல பச்சிலம் பிள்ளைகளை கெடுத்துட்டு கொள்ளுற சமாச்சாரத்துல வாழ்றான். கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, அப்படிப்பட்ட பாதிப்புகள் வருவதற்கு முன்னதாக எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய அவரை நாம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகமான பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விடயம்தான், கை மையமாக எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் யாராவது பிடிச்சு கொண்டு கொடுத்தா மாப்பா அம்மா சொல்லுவாங்க, எந்த புள்ள அப்படி இல்லை, எங்களது ஆத்தட மகன் மோசம், அல்லது அவன் சேரக்கூடிய கூட்டாளி மோசம் சொல்லி தன்னுடைய பிள்ளையை பரிசுத்தப்படுத்துவாங்க. கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, நானும் நீங்களும் ஒன்று ஆழமாக விளங்கி கொள்ளணும். பிள்ளையை நாங்கள் எப்ப பரிசுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நாங்கள் நினைச்சுக்கொள்ளும் எங்கட பிள்ளைய தப்பான வழியில நடத்த நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க சுதந்திரம் இருக்குதானே, தனி ஒரு மொபைலை வாங்கி கொடுக்கிறது, தனி ஒரு பைக்கை வாங்கி கொடுக்கிறது, தனியா அந்த பிள்ளைய தனி ரூம்ல விடுறது, 6 மணிக்கு பின்னால வெளியே விடுறது, இதெல்லாம் நிறைய சுதந்திரம் கொடுக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த குழந்தைகள் நரகத்துக்குரிய வாழ்க்கையை தேவைப்படுறது. நவுதுபில்லாஹ் பாதுகாப்பு. கண்ணியமானவர்களே, 6 மணிக்கு பின்னால் அவரை குழந்தைகளை வெளியில விடாதீங்க. அநேகமான பிள்ளைகள் கிரவுண்டுக்கு போறாங்க விளையாடுற, ஆனா விளையாடுற இல்ல அவங்க ரசிகர்கள், ஆனா ரசிகர்கள் இல்ல அங்க இருந்து கொண்டு ஏதோ ஒன்று செய்யறாங்க. அந்த பிள்ளைகளை செக் பண்ணி பார்த்தா பல்லு கீழ தூள வச்சிருக்கிறாங்க, உதவி கீழே தூள வச்சிருக்கிறாங்க. கண்ணியமானவர்கள் நிறைய சம்பவங்கள் பத்திரிகளை பிடிச்சு பாருங்க, திரட்டி பாருங்க, எவ்வளவு சம்பவம் நாளுக்கு நாள் பார்த்து கொண்டிருக்கோம். எனவே பிள்ளைகளுடைய விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருங்க. இது ஒரு சாதாரண பாவம் அல்ல. இன்று அதாவது முஸ்லீம்கள் மீது, அதாவது இதை முஸ்லீம்கள் மீது திணிக்க வேண்டும் என்பதற்காக, இதற்குள்ளே முஸ்லீம்களை உள்வாங்க வேண்டியதற்காக யூதருடைய சதி திட்டங்கள்ல ஒன்றுதான் சரி, முஸ்லீமுடைய சனத்தொகையை குறைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களால் போடப்பட்ட ஒரு சதி திட்டம் தான் இந்த போதை வந்து. கண்ணியமானவர்களே, ஆண்மை இல்லாம போய், ஆண்மை தன்மை இல்லாம போய், யாரெல்லாம் போதை வசத்துக்கு அடிமையோ அவங்க செல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், எனக்கு மனைவிக்க போக மனம் இல்லை, எங்க புள்ள குட்டியோட பேச மனம் இல்லை, எங்க தாய போய் பார்க்க மனம் இல்லை, எனக்கு தனிமை இனிமையாக இருக்குது, எனக்கு தனிமையில சிந்திக்கிறது இனிமையாக இருக்குது, இப்படி நீ சொல்றது கண்ணியமானவர்களே அவர்களுக்கு பிடித்திருக்கின்ற அந்த போதை வசதியினுடைய விளைவுகள். எனவே கண்ணியமானவர்களே, இது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. பழக்கப்பட்டவர்களை கலட்டுவது சாதாரணமான விஷயம் அல்ல, ஒரு கடினமான விடயம். இதுக்கு பழக்கப்பட்டவங்க நாங்க பார்க்கலாம். முதலாவது பிஸ்கல் குடிப்பாங்க, சிகரெட் குடிப்பாங்க, அது இல்லண்டா பீடி குடிப்பாங்க, அதுவும் இல்லண்டா அவங்களுக்கு இருக்கிற இது ஒரு வைரஸ், தாலையாவது சுருட்டி குடிப்போம். கண்ணியமானவர்களே, இப்படித்தான் அதுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு ஏராளமான நியமத்துக்களை தந்திருக்கிறான். அந்த நியமத்துக்களை நாளைய மறுமையிலே அல்லாஹ் விசாரிப்பான். இந்த கண்ணால நாங்க எதை பார்க்கிறோம், இந்த காதால நாங்க எதை கேட்கிறோம், எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் நாளைய மறுமையில விசாரிப்பான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த ஹதீஸ சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு குர்ஆனாயத்தை உள்ளடக்கி சொல்றாங்க. மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், எல்லோரும் கவனத்தை செலுத்தின கண்ணியமானவர்களே. இன்னல்லாஹு தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையை தவிர வேறு ஒன்றையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கண்ணியமான ரசூல்மார்களுக்கு ஏவிய விடயம் என்ன? அந்த இரண்டு பிரதான வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுகின்றார்கள். ரசூல்மார்களே, நீங்க என்ன செய்யுங்க, சாலிஹான அமல் செய்யுங்க, நல்லவைகளை சாப்பிடுங்க. அல்லாஹ் எங்களுக்கு ஏவுகின்ற குர்ஆன் ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. யா அய்யுஹல்லதீனா ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும். ஈமான் கொண்ட மக்களே, உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியவைகள்ல நல்லதை சாப்பிடுங்க, நல்லத உள்ள கொடுங்க, நல்லது வெளியே வரும். கெட்டது உள்ள போனா, ஹராம் உள்ள போனா, இந்த நாவால நல்லது வெளியே வராது. மதுபானம் குடிக்கிற ஒருவர வாயால வரக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தை இருக்குமா? கலிமா வரும், தஸ்பீஹா வரும், ஜிக்ரா வரும், குர்ஆன் திலாவத் வரும். கண்ணியமானவர்களே, எனவே நல்லதை உள்ளத்துக்கு கொடுத்தா நல்லது எங்களுக்கு பிரதிபலிப்பு ஏற்படும். எனவே கண்ணியமானவர்களே, அந்த குர்ஆனுடைய ஆயத்துல அல்லாஹ் சொல்ற மிக முக்கியமான விடயம், நல்லவைகளை சாப்பிடணும், நல்லவைகளை உடம்புக்கு கொடுக்கணும், சத்துள்ள உணவுகளை சாப்பிடுவது உடம்புக்கு கொடுக்கக்கூடிய ஹக்கு அல்ல ஒன்று. எனவே கண்ணியமானவர்களே, அருவருவருப்பானவைகளுக்கு இந்த உடம்பை பயன்படுத்தினா நாளைய மறுமையில அல்லாஹுடைய வேதனை கடினமாக. எனவே இந்த போதை வசதி என்று சொல்லி, அதே போன்று புகைத்தல் என்று சொல்லி மக்கள் அடிமையாகுவார்கள். இது ஒரு சாதாரணமானதல்ல. ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இது ஒரு பயங்கரமான விலை. புகைத்தல் இருக்கிறதே கண்ணியமானவர்களை சொல்லலாம் அனைவசம் சொன்னார்கள். போதையை ஏற்படுத்தக்கூடிய குறைவாக ஏற்படுத்தினாலும் அதிகமாக ஏற்படுத்தினாலும் அது ஹராம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எதனால ஹராம் ஆக்கப்படுகிறது? கண்ணியமானவர்களே, போதை ஏற்படுவதால் ஒன்று ஹராம், இன்னொன்று எங்களே நாங்கள் தற்கொலை செஞ்சு கொள்வோம். போதை இருக்கிறதே கண்ணியமான போதை வச்சு பாதிக்கக்கூடியவர்கள் காலப்போக்கில் சிகரெட்டை பாவிப்பாங்க, காலப்போக்கில் என்ன செய்வாங்க, விபச்சாரத்தை விடுபடுவாங்க, அப்படியே அவருடைய வாழ்க்கை சீரழிஞ்சு கொண்டு போகும். முதலாவது விஷயம், தங்களை அழிவுல போட்டுக் கொள்றாங்க. அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன்ல எங்களுக்கு புத்திமணி சொல்றான், வலா துல்கூ பிஐதீகும் இலஸ் ஸஹூகா, உரிய கரங்களை அழிவின் பக்கம் போடவானா, நீங்க நாசத்துல போய் விழுந்துடவானா, வலா தக்குலூ அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே கொலை செஞ்சு கொள்ளவானா. கண்ணியமானவர்களே, புகைத்தல் என்பது ஒரு வகையான கொலை. ஒரு மனிதன் தன்னை கொலை செய்வதும் கொலைதான். ஒரு ஆயுதத்தால ஒரு கத்தியால குத்தி கொலை செய்வதும் கொலைதான். தன்னுடைய நுரையீரலை கரைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை கொலை செஞ்சு கொள்வதும் கொலைதான். இரண்டும் ஒன்றுதான். ஆனா தற்கொலை என்பது உடனே கொலை நடக்கும், மற்றது கொஞ்சம் தாமதத்தை ஏற்படும். இன்றைக்கு டாக்டர் மார் ரிப்போர்ட், இவர நுரையீரல்ல ஏதோ பாதிப்பு ஏற்பட்டு இவர் இறந்திருக்கிறாரே, புகைத்தல் தான் காரணம் என்றால் இவர் ஒரு தற்கொலையாளர். தற்கொலை செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு நாளை மறுமையில என்ன தண்டனை? பயங்கரமான தண்டனைக்கு கண்ணியமானவர்களே. எனவே முதலாவது, புகைத்தல் என்பது ஒரு தற்கொலை. அது மாத்திரமல்ல, அதனால் பாவிப்பவரை விட பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அந்த காற்றினால் மிகப்பெரிய ஒரு நோயாக ஏற்படுகிறது, மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. சூழலில் உள்ள காற்று மாசடைகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களுடைய சொத்து செல்வங்களை பெருமதியானதாக கேட்கிறான். வீண்விரையும் செய்வதை அல்லாஹ் விரும்பவில்லை. வீண்விரையும் செய்யக்கூடிய சைத்தானுடைய சகோதரர் என்று அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனில் சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, எனவே நாங்கள் புகைப்பவர்களாக இருந்தால், உதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சிகரெட் பாவிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம், 30 ரூபான்னு வைத்துக் கொள்வோம், 30 நாளைக்கு 900 ரூபாய், கிட்டத்தட்ட 1000 ரூபான்னு வைத்துக் கொண்டா ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாயை நாங்க சுடுகிறோம், சாம்பலாக்குறோம். ஒரு குழந்தை கையில ஒரு தீப்பெட்டியையும் 1000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து மகள் அல்லது மகன் இதை சுட்டுட்டு வாங்கண்டா, எந்த பிள்ளையாவது சுடுமா? என்ன வாப்பா பைத்தியமா, இது மாத பீஸ் கட்டலாமே, ஏன மதரசாக்கு எவ்வளவு உதவி பண்ணலாமே என்று சொல்லி அந்த பிள்ளை எங்களுக்கு புத்தி மதி சொல்லி. எனவே கண்ணியமானவர்களே, நாங்க பணத்தை சுடுகிறோம். அதனால இஸ்லாம் எங்களுக்கு அதை தடை வைக்கிறது. எந்த கம்பெனியும் ஒரு பொருளை விநியோகம் செய்யும் போது அதுல நலவைத்தான் சொல்லும். ஆனா சிகரெட் கம்பெனி, புகைத்தலுடைய கம்பெனிகள் அந்த பொருளை விநியோகம் செய்யும் போது அந்த பேக்கெட்ல ஒரு விடயத்தை போட்டிருக்கும், இது உங்களுக்கு உடம்புக்கு நல்லதல்ல, இது நஞ்சு, இது உங்களுக்கு அதாவது புற்றுநோய் ஏற்படுத்தும், உங்களோட உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி அவங்கள நலவை செல்லாம கெடுதியை சொல்லித்தான் தாராங்க. ஆனா நாங்க கெடுதின்னு விளங்கி கொண்டு அதை பாதிப்போம் என்றா எங்களை விட புத்தில குறைந்தவங்க யார் இருக்கோம்? இன்னைக்கு சமூகத்துல நாங்க பார்க்கிறோம், கண்ணியமானவர்களை காலுக்கு மேலால கால் போட்டு ஒரு கோர்லிப்பா பிச்சு அப்படியே வச்சு அடிச்சுட்டா அவர் பெரியவர் நாங்க நினைக்கிறோம். அவர் பெரியவர், அவர் மதிப்புள்ளவர். கண்ணியமானவர்களே, அது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. குடும்பத்துல தன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஹக்குல குறைவு ஏற்படும், தந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய உரிமையில குறைவு ஏற்படும், சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நாங்களும் ஒரு காரணம் என்பதை நாங்கள் விளங்கி மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அதனூடாக இன்னும் ஒரு பாரிய விளைவு இருக்குது. புகைப்பதனூடாக ஆன்ம சக்தி எல்லாம் போகும். எங்கட மனைவிக்கு பிள்ளை தரிக்காதே, அப்படி பிள்ளை தரிச்சாலும் இடையில பிள்ளை விழுந்துடும், அப்படி பிள்ளை கிடைச்சாலும் அந்த பிள்ளை குறையுள்ள பிள்ளையாக இருக்கும். நவுது பில்லாஹ் தஆலா. கண்ணியமானவர்களே, இன்றைய ஹுத்பா எங்களை ஒரு நல்ல பாதையில் இட்டுச் செல்லக்கூடிய ஹுத்பாவாக இருக்க வேண்டும். பொறுப்புதாரிகள் தியாகிகள் நிறைய கற்றப்படுகிறாங்க. அந்த வகையிலே கண்ணியமானதற்கு அடிமையானவர்கள் வீட்டு முழுமையாக ஒதுங்கிறது, அல்லாஹு சஹானி ஒதுங்கிறீங்க. நிச்சயமாக அல்லாஹ் நாளைய மறுமையில எங்களுக்கு நிம்மதியை தருவான். இதனால ஏராளமான விளைவுகள் ஏற்படுது. கண்ணியமானவர்களே, நேரம் போதால் சுருக்கமான சில விளைவுகளை சொல்கிறேன். புற்றுநோய் ஏற்படுது. புற்றுநோய் என்று சொல்லும்போது அதுவே ஒரு தலைப்பு, உதட்டு புற்று, வாய்க்குழி புற்று, நுரையீரல் புற்று, தொண்டை புற்றுநோய் என்று பல நோய்கள் உருவாகும். அடுத்தது, இந்த போதை வசத்துக்கு அடிமையானவர்களை
சிறிய வயதிலே அவர்களுக்கு முதுமை தோற்றம் இருக்கும், சிறிய வயதிலே உதடு கருத்து போகும். அல்லாஹ் கொடுத்த அழகை அவரை அழகமாக்கி போடுவார், அழகு அப்படியே இல்லமாக்கி விடுவார். கண்ணியமானது அது மாத்திரமல்ல, நரம்பிய துறப்பான நோய்கள் ஏற்படும். இவருக்கு அடிக்கடிக்க கோபம் முகத்தில் கடுமையாக்கூடிய மக்களை நீங்க பார்க்கலாம், அவங்களுக்கு அதிகமாக கோபம் ஏற்படும். அடுத்து மாரடைப்பு போன்ற நோய்கள் கூட ஏற்படும். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல, மிகவும் பயங்கரமான ஒரு விஷயம். யாரெல்லாம் புகைப்பிடிக்கிறாங்களோ ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் பாவிச்சா அவட ஆண்மை 4-5 வீதம் குறையும். கிட்டத்தட்ட முழு உலகிலும் இந்த புகைத்தலால கண்ணியமானவர்களே 50,000 மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இதற்கு லைசன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க சர்வதேச மக்களை கொள்ளத்துக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்மையில் ஒரு பத்திரிகையில வந்த செய்தி, அமெரிக்காவில ஒரு நாயை கொண்டதற்காக ஒரு மனிதர் 3 வருடம் சிறை அனுபவித்தார். நாயுடைய உரிமை பேணப்படும் என்று பேசக்கூடியவர்கள், மனிதர்கள் வருடா வருடம் 50,000 மக்கள் கொல்லப்படுகிறார்களே, ஆன்மா இல்லாம போகுதே, இதை சிந்திக்கிற இல்லையா? எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து நியாயமாக செயல்பட வேண்டும். இஸ்லாத்திலே எல்லா வழிகாட்டலையும் இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கு, அந்த வழிகாட்டலின் ஊடாகத்தை நாங்கள் செயல்பட வேண்டும். இந்த போதை வசதி மதுபானத்துக்கு அடிமையானவர்கள் முதலாவது அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விஷயம், குடும்பத்துல நெரிசல் ஏற்படும், குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது, மனைவிக்கு கொடுக்கக்கூடிய நேரங்கள்ல குறைவு ஏற்படும். குறைவு ஏற்பட்டா என்ன நடக்கும்? மனைவி என்ன செய்வா? வேற தொடர்புகள் ஆரம்பிக்கும். வீட்டுக்கு வரக்கூடிய பாசோட கதைப்பா, வீட்டுக்கு வரக்கூடிய மீன்காரோட கதைப்பா, அவட பிரச்சனையை சொல்ல ஆரம்பிப்பா. அதற்கு பின்னாலே அவ ஒரு தப்பான காரியத்துல போவா. காரண கருத்தா யாரே உபயித்தலுக்கு அடிமையான. கண்ணியமானவர்களே, நல்ல நல்ல நிறைய குடும்பங்கள்ல வரலாறு நாங்க பார்க்கிறோம், அவங்களோட மதில்களும் சாப்பைகளும் அவங்களோட குறைகள் அப்படியே மறைத்துக் கொண்டிருக்குது. ஆனா வெளியில அந்த குறையெல்லாம் தெரிஞ்சா அவர்களுக்கு தலை காட்ட முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, இது ஒரு சாதாரண விளைவு அல்ல, மிகவும் பயங்கரமான ஒரு விளைவு. அடுத்து இதனால ஏற்படக்கூடிய விளைவுல ஒன்றுதான் கொலை. இந்த புகைக்கு அடிமையானவர்கள் கொலை செய்வது என்பது சர்வ சாதாரண ஒரு காரியம். அடுத்தது விபச்சார், தாய் விளங்காது, தன்னுடைய மகள் விளங்காது, தன்னுடைய சகோதரி விளங்காது, விபச்சாரம் சர்வசாதாரணமாக நடந்தது. அதே போன்று வீண்முறை, அதே போன்று மக்களுடைய கேலிக்கும் மக்களுடைய கேவலத்துக்கும் ஆளாகுவார், அதே போன்று அந்த நாட்டத்தால் குறருக்கு தாங்க முடியாது. அடுத்தது அப்படியான பழக்கம் உள்ளவர்கள் வீட்டுடைய பொருட்களை நிறைய சேதப்படுத்துவார், உடைப்பார். அடுத்து குரரை துன்புறுத்துவார்கள், சில வேளை வாயால் வரக்கூடிய வார்த்தைகள், நிராகரிப்பான வார்த்தைகளை கூட சொல்லுவாங்க. அடுத்து அல்லாஹுடைய கண்டனைக்கு ஆளாகிறார்கள். அடுத்தது பிள்ளைகளுடைய ஒழுக்கத்துக்கு சீர்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நல்ல விஷயங்கள் அவர்கள் நாவால வெளியே வராது, அருவறுப்பான விஷயங்கள் தான் வெளிவரும். எனவே கண்ணியமானவர்களே, எனவே இப்படியான பாவங்களிலிருந்து முழுமையாக நாங்கள் தெரிந்து கொள்ளும். இந்த பாவத்துக்கு அடிமையானவர்கள், போதைவத்துக்கு அடிமையானவர்கள் அடுத்து விழக்கூடிய ஒரு பாவம் தான் விபச்சாரம். விபச்சாரம் என்பது சர்வ சாதாரணமான ஒரு பாவம் அல்ல. அருவறுப்பான இந்த விபச்சாரம் இருக்கிறதே கண்ணியமானவர்களே, சமூகத்தில் புதுவிதமான நோய்களை தோற்றுவிக்கும். யாரெல்லாம் இப்படியான பாவங்களில் ஈடுபடுவாங்களோ அந்த மக்கள் சேர்ந்து அல்லாஹ் வெட்கத்தை எடுத்துருவாங்க. வெக்கம் உள்ளத்துல இருக்காங்க, வெக்கம் உள்ளத்துல இல்லங்கா கண்ணியமானவர்களே, நாங்கள் மிருகத்தை விடவும் கேவலமா, மிருகத்தை விடவும் கேவலம்டா. மிருகம் ஒரு தப்பு தவற ஒரு அழுக்கான வேலையை செய்யறதுக்கு ஒரு மெதக்கு ஒரு முறை இருக்கு, அந்த முறையில தான் செய்யும். ஆனா ஒழுக்கம் இல்லாத மனிதன் இருக்கிறானே, மிருகத்தை விடவும் மோசமானவன். எப்படி எப்படி ஒரு தவற செய்யலுமோ அப்படி அப்படி அந்த தவற செய்வான். என்னென்ன விதத்துல எங்க போய் எந்த விதத்துல எப்படி எப்படி செய்யலுமோ எல்லா விதத்திலும் செய்வான். ஒழுக்கம் இல்லைன்னா மனிதன் மிருகத்தை விடவும் கேவல். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பாவம் எப்போது எங்கள்ட இடம்பெறுமோ, எங்கட ஒழுக்கம் கலற்றப்படும். ஒழுக்கம் கலற்றப்பட்டா எங்கட வீட்டுக்கு இருக்க எங்கட பிள்ளையும் எங்களுக்கு விளங்காது, எங்கட தாயும் எங்களுக்கு விளங்காது, பச்சினம் குழந்தைகளும் விளங்காது. எனவே கண்ணியமானவர்களே, ஒழுக்கம் கலட்டப்படுகின்ற பாவங்கள்ல ஒன்றுதான் இந்த போதை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமாக எச்சரித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஸனல் அப்து கரஜ மின்ஹுல் ஈமான், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறானா அவருடைய ஈமான் கலட்டப்படும். ஈமான் கலட்டப்பட்டா நாங்க முஃமின் இல்ல, இந்த உலகத்துல வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல, அல்லாஹ் தயார் பண்ணி வச்சிருக்கிற சுவர்க்கம் எல்லாம் மோமின்களுக்கு தான், முத்தகீன்களுக்கு தான், அத்தகைய சுவர்க்கத்துக்கு நாங்க தகுதி இல்லாம ஆகிடுவோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், லா யதுலூனல் ஜன்னா, சில மனிதர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள், அவர்கள் ஒருவர் தான் அச்சை குர்ரானி, வயது முதிர்ந்திருக்குது, பல்லெல்லாம் விழுந்து ஆனா விபச்சாரத்தை விட இல்ல, சௌபா செய்து மேலே இல்ல, அந்த பாவத்தில் இருக்கிறாரு, அந்த மனிதன் சுவர்க்கம் நுழைய மாட்டார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விபச்சாரத்துல மிகவும் கடுமையான விபச்சாரம் எதுண்டா, உங்களுடைய அடுத்த வீட்டுக்காரோட மக்களோட செய்யறது, அடுத்த வீட்டு பெண்களோட செய்யறது. கண்ணியமானவர்களே, அடுத்த வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர் அடுத்த வீட்டையே கெடுக்கிறாரண்டா, அது மிகப்பெரிய ஒரு பாவம். பாவம் இருக்கிற சில பாவம் பெரும் பாவம், அதை விடவும் பெரும் பாவம் சில இருக்கின்றன. உதாரணமாக ஒரு கெட்ட மனிதரை கொல்லுவதை விடவும் சாலியான மனிதரை கொலை செய்வது மிகப்பெரிய ஒரு பாவம். பெரியவர்களை கொலை செய்தவரை விடவும் சிறியவர்களை கொலை செய்வது மிகப்பெரிய ஒரு பாவம். அதே போல சமூகத்துக்கு நலவுகள் செய்யக்கூடிய, நலவுகள் செய்யாத ஒரு மனிதரை கொள்வதை விடவும் நலவுகள் செய்யக்கூடிய ஒருவரை கொள்வது அது மிகப்பெரிய ஒரு பாவம். அதை போல விபச்சாரம் ஒரு பாவம், ஆனா அடுத்த வீட்டு அந்த பெண்களோட விபச்சாரம் செய்வது அது மிகப்பெரிய ஒரு பாவம். பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவரே பாதுகாப்பு எடுத்துட்டார்ந்தா, அவரே பாதுகாப்பான முறையில நடக்க இல்லைண்டா, அது மிகப்பெரிய பாவம் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, எனவே இது ஒரு சாதாரணமான நோய் அல்ல, மிகவும் பயங்கரமான நோய். இன்று எவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் இன்று இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க இயலாத அளவுக்கு அல்லாஹ் இதனுடைய சோதனை வைத்திருக்கிறார். உலகளாவிய ரீதியில் அதிகமான மக்கள் இந்த ஐசால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இப்படி யாராவது இந்த பாவம் எங்கட குடும்பத்தில யாராவது ஒருத்தர் செஞ்சா, அதற்குரிய ஹஜ்ஜையோ அதற்கு சௌபாவோ பெற்றுக் கொள்ள இல்லைண்டா, குடும்பத்தில் ஒருவர் அதை நிறைவேற்றுவார். அதைத்தான் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, இன்ன ஜினா தைன், விபச்சாரம் இருக்குதே அது ஒரு கடன். நீங்க விபச்சாரம் செஞ்சுட்டீங்க, ஒரு தப்புல ஈடுபட்டுட்டீங்க, ஆனா அதற்குரிய சௌபா நீங்க செய்ய இல்ல, அதற்கு நீங்க ஹஜ் வாங்க இல்ல, மௌத்தாகிட்டீங்கடா, உங்களோட குடும்பத்துல யாராவது ஒருவர் நிச்சயமாக பழி வாங்கப்படுவார், அந்த கடனை நிறைவேற்றுவார். எனவே கண்ணியமானவர்களே, சாதாரணமான ஒரு விடயம் அல்ல, மிகவும் பயங்கரமான ஒரு விடயம். அடுத்து கண்ணியமானவர்களே, இப்படி இதற்கு அடிமையானவர்கள் இதிலே இருந்து மீறுவதாக இருந்தா என்ன செய்யும், அதற்கும் இஸ்லாம் சில வழிமுறைகளை எங்களுக்கு தெளிவாக சொல்லிக்காது. சுருக்கமாக சில விடயங்களை சொல்கிறேன், கண்ணியமானவர்கள் நேரம் போதாமையினால் ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். எங்களுக்கு முன் வழிகாட்டி எங்களுக்கு முன்னுதாரணம் உள்ளவர்கள் நபிமார்கள் சஹாபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபாக்கள் வாழுகின்ற போது அவர்களுக்கு அந்த மதுபானம் ஹலால், பின்னர் தான் ஹராமாக்கப்பட்டது. சஹாபாக்கள் பிறக்கின்ற போது மதுபானம் ஹலால், அப்போ அதுக்கு பின்னால் தான் அது ஹராமாக்கப்பட்டது. எந்த அளவென்றால், அபு சல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டில ஒரு நாள் விருந்து நடக்குது, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அதாவது அந்த விருந்து வீட்டில மதுபானத்தை பரிமாறி கொண்டிருக்கிறார். ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், அபு சல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க மிக முக்கியமான ஒரு சஹாபி, அதிகமான ஹதீஸுகள் ரிவாயத்தக்கூடிய, ஹதீஸ் அறிவிப்பில் வரக்கூடிய ஒரு சஹாபி, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தாய திருமணம் முடித்தவர். கண்ணியமானவர்களே, அவங்களோட வீட்டுல தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த மதுபானத்தை பங்கு வச்சு கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்துல ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், மதுபானம் ஹராமாக்கப்பட்டது என்று சொல்றார். உடனே இருந்த மக்கள் சொன்னாங்க, அப்படியே கொட்டுங்க. கண்ணியமானவர்களே, அப்படியே அவங்களுக்கு ஹலாலாக இருந்த, அவங்களுக்கு ஒரு சொத்தாக இருந்த அந்த மதுபானம் கொட்டப்படுகிறது. எந்த அளவுக்குண்டா அந்த மதுபானம் கொட்டப்பட்டதுக்கு பின்னால கண்ணியமானவர்களே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஒரு ஹதீஸில் அதோட விவரங்களை சொன்னாங்க. சுருக்கமாக சொல்லுகிறேன், அந்த இடத்துல அந்த மதுபானம் கொத்தப்படுகின்ற போது அந்த மதுபானம் எல்லாம் அப்படியே மதினா நெடுவிலும் அதாவது ஆறாக ஓடுற அளவுக்கு அந்த மதுபானம் இருந்ததாக ஒரு சஹாபி சொல்கிறார். சாதாரணமான விடயம் அல்ல. கண்ணியமானவர்களே, அவர்கள் ஹலாலானதாக நினைத்து செய்து கொண்டிருந்தவைகள் அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்டது. மதீனா, மதீனாவுடைய தெருவிலே அது ஒரு ஆறாக ஓடியது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், பாலைவர மணலிலே ஒரு தண்ணீர் ஆறாக ஓடுவதென்றால் மதுபான ஆறாக சாதாரண விஷயம். அவர்கள் என்ன கேட்டார்கள், கட்டுப்பட்டார்கள். அதுதான் மார்க்கம். கண்ணியமானவர்களே, எனவே சில மனிதர்கள் சொல்லுவார்கள் எங்களுக்கு அதை விடேலா பழகி. கண்ணியமானவர்கள் இதெல்லாம் பார்த்துப்போம். இந்த வார்த்தை யாருக்கும் சொல்ல இயலா. சஹாபாக்கள் வாழ்ந்த காலம் குர்ஆன் இறங்கிய காலம். ஆனா எங்களுடைய காலத்துல ஒரு பிள்ளை இருக்கிறாரு, 19-20 வயசுல பழகுறாரு, 21-22 வயதுல நல்ல ஒரு ஜும்மாவுக்கு போயிட்டு உட்கார்ந்தா அது ஹராம் சொல்லி மாசாலான்னு விளங்கிடுவோம். விளங்கினதுக்கு பின்னாலும் அதுல தொடர்பாக இருந்தா நிச்சயமாக அவருக்கு மன்னிப்பில்லை. அல்லாஹ் மன்னித்தால தவிர கனியமானவர்களே தெளிவானதுக்கு பின்னால ஒன்றுல ஈடுபடக்கூடாது. அது சஹாபாக்குடைய வரலாறு. கனியமானவர்களே, அண்மையில நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம், அதை எடுத்துக்காட்டாக அவங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். ஒரு பொப்பிசை பாடகர் நெகட் ஸ்டீபன் என்று சொல்லக்கூடியவர் யூசுப் இஸ்லாமாக தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். அவர் சொல்லுகின்ற ஒரு விடயம், நான் தொடாத பெண் இல்லை. அப்படி என்றால் அவர் விபச்சாரத்திலேயே வாழ்ந்திருக்கிறார். நான் குடிக்காத மதுபானம் இல்லை, நான் சாதிக்காத போதை வசதி இல்லை, நான் குடித்துவிட்டு மிஞ்சி மண்டியை அந்த சாராய மண்டியை மதுபான மண்டியை குடிப்பதற்கு அதிலே தண்ணியை கலந்து குடிப்பதற்கு எனக்கு பின்னால் நிறைய சமுதாயம் இருந்தார், நிறைய மக்கள் இருந்தார். இப்படியெல்லாம் சொல்லுகின்ற அவர் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பின்னால் முஸ்லீம்களுக்கு ஒரு பகிரங்கமாக ஒரு லெட்டர் எழுதினால் அதிலே சொல்லக்கூடிய விடயம் தான் இது. இறுதியாக அவர் சொல்லுகிறார், எப்போது ஈமான் எனக்கு வந்ததோ, எப்போது அல்லாஹ்வுடைய பயம் எனக்கு வந்ததோ, அப்போது இந்த அழுக்கான விடயங்களை விடுவதெல்லாம் எனக்கு சுமையாக இருக்கவில்லை. கண்ணியமானவர்களே, சதா பாவத்திலே மூழ்கியிருந்த ஒருவர் அப்படி சொல்லுகிறார் என்றால், இன்றைய இஸ்லாமிய நெஞ்ச ஒருவர் இப்படி சொல்லுகிறார் என்றால், ஒரு முஸ்லீம் பரம்பரையிலே பிறந்துவிட்டு நான் நீங்களும் சில தவறுகளை இடையிலே பழகிவிட்டு அவற்றை இருந்து மீள முடியாமல் தவிக்கிறோம் என்றால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே ஜவாபு சொல்ல வேண்டும். முதலாவது விடயம் கண்ணியமானவர்களுக்கு முன்னுதாரணம் சஹாபாக்கள். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, நாங்கள் அல்லாஹுக்கு முன்னால நிற்க போறோம், எங்களுக்கு ஒரு மௌத் இருக்குது என்பதை நாங்கள் எல்லாரும் மனதில் நினைச்சுக்கொள்வோம். நீதிமன்றத்துக்கு முன்னால் நிற்பது கேவலம் அல்ல, ஒரு தப்பு தவறு செஞ்சு போட்டு நிர்வாகத்துக்கு முன்னால் நிற்கிறது கேவலம் அல்ல, போலீஸுக்கு முன்னால் நிற்கிறது கேவலம் அல்ல, தப்பு தவறு செஞ்சுட்டு தௌபா இல்லாம அல்லாஹுக்கு முன்னால் நிற்பதுதான் கேவலம். அதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹுக்கு முன்னால நிற்கணும் என்ற பயத்தோட இந்த உலகத்துல அருவறுப்பான விஷயங்கள்ல தன் ஆன்மாவை ஈடுபடுத்தாம வாழ்றாங்களோ அவங்களுக்கு சுவர்க்கம் என்ற சொல்கிறான். யார் அல்லாஹ் பயந்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் இரண்டு சுவர்க்கங்களை கொடுப்பதாக வாழ்தா பண்றான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹுக்கு முன்னால நிற்போம் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். அடுத்த விஷயம் கண்ணியமானவர்களே, இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. இந்த பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த சூடு மங்க முன்னுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பாவத்தில் ஈடுபடக்கூடிய மக்களுடைய ஈமான் பறிக்கப்படும். எந்த பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ அந்த நேரத்தில் ஈமான் அவர்கிட்ட இல்லை. எனவே அந்த பாவத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் மதுபானம் குடிக்கிறாரு, அவருடைய சூடு இருக்குது, சூடு ஆற முன்னுக்கு அவர் மௌத்தாகிட்டார்னா அவர் ஈமான் இல்லாம மௌத்தாகிறார். நவுது பில்லாஹ் பாதுகாப்பு. எனவே கண்ணியமானவர்களே, இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, இது ஒரு பயங்கரமான பாவம். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, இதை நாங்க வாழ்க்கையில சில விடயங்களை சமூகத்தில் எங்களை குழந்தைகளுக்கு காட்டி அவர்களை பாவத்தை நீக்கணும். நான் ஆரம்பத்துல சொன்னதை போன்று அதாவது புகைத்தல், புற்றுநோய் போன்றவைகளுக்கு பாதிக்கப்பட்ட மக்களை மகாரகம் ஹாஸ்பிட்டலுக்கு போனா பார்க்கலாம்.
இன்றைக்கு அநேகமான ஸ்கூலுகள்ல நாம பார்க்கிறோம், இக்காலங்கள்ல ஸ்கூல் பெரிய வகுப்பு பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு காட்டுவான், கூட்டிக் கொண்டு போய் காட்டுவான். அதனால இந்த பிள்ளைகளுக்கு சில விடயங்களை எவ்வளவுதான் சொன்னாலும் சொல்றதை விடவும் வாழ்க்கையில சில விடயங்களை கண்ணால பாக்குறது அவங்களோட வாழ்க்கையில மாற்ற செய்யப்படும். அங்க போய் பார்த்தா சரி, மூக்கு குடைஞ்ச மக்களே, அதாவது முகம் இருக்கு, முகத்தில் அளவாசி இல்ல, நுரையீரல் இல்ல, அழகான வாலிபர்கள், பார்ப்பதற்கு அழகு கண்ணியமானவர்களே, இப்படி சில விடயங்களை நாங்க நேரில் பார்க்கும் போதுதான் அதனுடைய விளைவுகளை பார்த்து அதற்கு நெருங்காம இருப்போம். அடுத்ததாக எங்களுடைய அழகான தோற்றங்களை நாங்க மாற்றிக்கோ. அல்லாஹ் எங்களுக்கு அழக தந்திருக்கிறார், எங்களுக்கு அழகு கிரீமால் பவுடரால் அல்ல, எங்களுக்கு அழகு அல்லாஹ் எங்களுக்கு ஈமானால் தக்குவாவால் எங்களுக்கு அல்லாஹ் அழகா தந்திருக்கார். இன்னைக்கு நாங்க வாலிபரை பார்ப்போம், போதை வசதிக்கு அடிமையான வாலிபர்களை கையில பார்த்தா பெரிய சங்கு இருக்கும், கழுத்துல சில சங்கு இருக்கும், என்னென்னமோ எங்கெங்கேயோ எழுந்திருப்பாங்க. கண்ணியமானவர்களே, அங்கோட ஹாஸ்பிட்டலுக்கு போனா நோய மனநோயாளர்களுக்கு தான் சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா இங்கு அழகான தோட்டத்தில் உள்ள வாலிபர்கள் கூட சங்கிலிகளை போட்டுக்கொண்டு சுற்றுற காட்சிகளை நம்ம பார்க்கும் போது கவலையா இருக்கு. சில முஸ்லீம் ஊர்களை சில முஸ்லீம் பிள்ளைகளை விதிவிலக்கு இல்லை. வாலிபம் ஒரு பெருமையான வயது, நாளே மறுமையில் அந்த வாலிபத்தை பற்றி கேட்பார், தனியான ஒரு கேள்வி, அதுக்கு பதில் கொடுக்காத வயதில் எங்கட பாதத்தை நகர்த்தலாம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த போதை வசதிக்கு அடிமையானவர்கள் அதுல இருந்து மீண்டு கொள்ளுங்க, சௌபா செஞ்சு கொள்ளுங்க. இன்னும் மேகாலமான விடையவருக்கு இது பேசுறதுக்கு நேரம் இடந்தரல. கண்ணியமானவர்களே, நான் தந்த நிமிடத்தை விடும் 5 நிமிடம் எடுத்து விட்டு கூடுதலாக மன்னித்துக் கொள்ளுங்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த போதைக்கு அடிமையான எங்களுடைய குழந்தைகளை மீட்டு தருவானாக. யா அல்லாஹ், உண்மையான முறையே உனக்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நிலைமையை நினைத்து கண்ணீர் வடித்து பாவத்தில் இருந்து விலகி நல்லவர்களாக ஆகுவதற்கு சந்தர்ப்பத்தை தந்திடுவாயாக. யா அல்லாஹ், அனைவரை கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், சுவருக்கத்துக்குரிய பெற்றார்களாய் அனைவரை கபூல் செஞ்சு கொள்வாயாக. சுவருக்கத்துக்குரிய பிள்ளைகளாய் அனைவரை கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், பாவத்திலே அனைவருக்கு வெறுப்பு தந்துடுவாயாக. யா அல்லாஹ், பாவத்திலே எங்களுக்கு இன்பத்தை தந்து விடாத யா அல்லாஹ், நன்மையில இன்பத்தை தந்துடு யா அல்லாஹ். இந்த வாலிபத்தை நாளைய மறுமையில் அல்லாஹ் பொருந்தி கொண்ட வாலிபமாக கபூல் செஞ்சு கொள் யா அல்லாஹ். எங்களுடைய சாலிஹான குழந்தைகளை வழி கெடுக்கிறதுக்கு பல சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் சிதறிக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். அந்த வலைகள் எங்களை குழந்தைகளை மாற்றாம பாதுகாத்து தந்துடு யா அல்லாஹ். இம் அனைவரும் எனக்கு பொருத்தமானவராக கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆஃபிரு தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.